الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم بنعمته إخوانا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الماهر بالقرآن مع سفرة الكرام البررة والذي يقرأ القرآن يتتعثر فيه وهو عليه شاق له أجران أو كما قال صلى الله عليه وسلم. فهل أنيتم الله سبحانه وتعالى ورونك ورثاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورد الميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனமாக எடுத்து நடந்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு மனித சமுதாயத்துடைய நேர்வழிக்காக நிம்மதியான வாழ்க்கைக்காக இறக்கிய ஒன்றுதான் அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய வேதம். கண்ணியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் சிந்திப்பது கடமை, இந்த குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது, குர்ஆனை பற்றி நமக்கு என்ன தெரியும், குர்ஆனில் எத்தனை ஜுசுக்கள், எத்தனை சூராக்கள் நமக்கு மனப்பாடம், நாம் ஓதுகின்ற குர்ஆன் சரியா பிழையா என்ற சிந்தனையில் நம்மை ஒரு தடவை ஆழ்த்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, தொழுகையை பற்றி அல்லாஹ் ஒரு ஹதீஸுல் குதுசியிலே சொல்லும் பொழுது தொழுகையே அல்லாஹ் குர்ஆனோடு ஒப்பிட்டு பேசுகிறான். தொழுகை கசம்து ஸலாத் பைனி வ பைன அப்தி நிஸ்ஃபை, தொழுகையை எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் இரண்டாக பிரித்துள்ளேன். என்ன சொல்ல வருகிறான் அல்லாஹ்? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்ல வருகிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவையே தொழுகை என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹாவை தொழுகையாக சொல்லி தொழுகையை நான் இரண்டாக பிரித்துள்ளேன். அதனால்தான் பல ஹதீஸுடைய சாராம்சம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாதவருக்கு தொழுகை கிடையாது. நம்முடைய சூர ஃபாத்திஹா சரியா பிழையா யார் யாரிடம் ஓதி காட்டி முடிவெடுப்பது, நாமே ஓதி நாமே சரி கண்டு நான் சரி என்று முடிவெடுப்பதா, ஓத தெரிந்த ஒரு ஹாஃபிதிடம், ஒரு ஆலிமிடம், ஒரு இமாமிடம் ஓதி காட்டி நம்முடைய குர்ஆனை திருத்துவதா என்ற ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டும். கசந்து ஸலாத பைனி சரி பாதியாக அரைவாசியாக பிரித்துள்ளேன், எனக்கு ஹாப், என்னுடைய அடியானுக்கு ஹாப். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்று ஓதினால், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற ஆயத்தை ஓதினால் அல்லாஹ் சொல்கிறான், பதில் ஹமிதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுகின்ற நமக்கு அல்லாஹ்வுடைய பதில், அர்ரஹ்மானிர் ரஹீம் அஸ்னா அலையா அபதி, அந்த ஆயத்தை ஓதியவுடன் என்னுடைய அடியான் என்னை பாராட்டி புகழ்ந்து விட்டான், பாராட்டுகிறான். மாலிக் யௌமித்தீன் என்று ஓதினால், மஜ்ஜதனி அபதி, என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், இய்யாக நஅபுது ஹாதா பைனி வ பைன அபதி நிஸ்ஃபைன், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் சரிபாதியாக பிரிகிறது. இய்யாக நஅபுது வரைக்கும் எனக்கு, வ இய்யாக நஸ்தயீனிலிருந்து கடைசி வரைக்கும் அவனுக்கு. இய்யாக நஅபுது, உன்னையே வணங்குகிறோம், உன்னை மாத்திரமே இபாதத் செய்கிறோம், அது எனக்குரியது. வஇய்யாக நஸ்தயீன், உன்னிடம் மாத்திரம் உதவி தேடுகிறோம், இது அவனுக்குரியது. இது என்னுடைய அடியானுக்கும் எனக்கும் ஹாஃபாக பிரிகின்ற இடம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொன்னால், இது ஹாதா லி அபதி, எனக்கு என்பதிலிருந்து கடைசி வரைக்கும் என்னுடைய அடியானுக்குரியது. ஒலி அபதி மாசல், என்னுடைய அடியான் கேட்டதை நான் அவனுக்கு கொடுப்பேன். கண்ணியமான சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹ் சொல்வது என்ன, தொழுகை, தொழுகை இரண்டாக பிரித்திருக்கிறேன், அரைவாசி எனக்கு அரைவாசி அவனுக்கு. சூரத்துல் ஃபாத்திஹா எது, குர்ஆன். எனவே தொழுகை குர்ஆன் அடிப்படையானது. கண்ணியமானவர்களே, இன்று நமக்கும் இந்த குர்ஆனுக்கும் நோன்பு வந்தால், நோன்பில் மாத்திரம் கொஞ்சம் ஹிஸ்பில் உட்கார்ந்து எழும்பினால் நான் குர்ஆனுக்குரிய கடமையை நிறைவேற்றி விட்டேன் என்று நம்மை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம். சிலர் அதுவும் இல்லை, நோன்பு காலம் ஏனே காலம் குர்ஆனோடு தொடர்பே கிடையாது. கண்ணியமானவர்களே, இந்த உம்மத்துக்கு பல கட்டங்களிலே சிறப்புகளை கொண்டு வந்தது இந்த குர்ஆன், பல பேருடைய அந்தஸ்தை உயர்த்தியது இந்த குர்ஆன். நபியவர்கள் எப்பொழுதுமே எங்கும் பொதுவான இடங்களில் குர்ஆன் உடையவர்களைத்தான் முதன்மைப்படுத்துவார்கள், குர்ஆனை கூட மனனம் செய்தவர்களை முதன்மைப்படுத்துவார்கள், குர்ஆனை கூட ஓதக்கூடிய தொடர்புடையவர்களை அமீராக்குவார்கள். கபரில் கூட பலர்களை அடக்குகின்ற பொழுது குர்ஆனை கூடுதலாக மனனம் செய்தவர்களைத்தான் முதலாவதாக கபரில் வைத்திருக்கிறார்கள். அந்த இந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் உம்மத்தை கொடுத்திருக்கிறான். நம்முடைய குர்ஆனுடைய தொடர்பு என்ன கண்ணியமானவர்களே, எத்தனையோ பேப்பர் வாசிக்கிறோம், எத்தனையோ மெகசின் வாசிக்கிறோம், எத்தனையோ ஆடியோ வீடியோக்களை கேட்கிறோம் பார்க்கிறோம், எத்தனையோ ஆர்டிக்கல்களை வாசிக்கிறோம், எத்தனை விடயங்களை எழுதுகிறோம், வாட்ஸ்அப்பில் வேண்டுமா, பேஸ்புக்கில் வேண்டுமா, எஸ்எம்எஸ் வேண்டுமா, எத்தனை எத்தனை விடயங்களை சிலர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பேப்பர் பார்க்காவிட்டால் அன்றைய நாள் அவர்கள் துனியாவில் வாழாதது போன்று, அன்றைய நாள் சாப்பிடாதது போன்று, அன்றைய நாள் தூக்கம் போகாது. எத்தனை பேர் குர்ஆனோடு அப்படி வைத்திருக்கிறோம். குர்ஆனோடு எப்படி பார்க்கும் பொழுது யாருக்கு குர்ஆன் இன்பமாக இருக்குமோ, யாருக்கு குர்ஆனை பார்ப்பது கேட்பது ஓதுவது இன்பமாக இருக்குமோ, மூமின் என்பதை கடையாளம். யாருக்கு குர்ஆனை தவிர வேறு விடயங்களில் இன்பம் இருக்குமோ, குர்ஆனை ஒதுக்குவாரோ, குர்ஆனை கணக்கெடுக்க மாட்டாரோ, குர்ஆனை கேவலமாக பார்ப்பாரோ. கண்ணியமான ஒவ்வொருவரும் பயப்பட வேண்டும், நான் ஒரு முனாஃபிக்கோ தெரியாது. ஏன் தெரியுமா, முனாஃபிக்குகள் தான் குர்ஆனை ஓதுவது குறைவு, குர்ஆனோட தொடர்பு குறைவு. அதனால உள்ளம் ஏற்று உள்ளம் சீலடிக்கப்பட்டு விட்டது. உள்ளத்துக்கு யார் புத்தி சொன்னாலும் ஏறாது, நபி அவர்களுடைய புத்திமதி ஏறாது, குர்ஆன் இறங்குகிறது அவருடைய உள்ளத்தில் ஏறாது. எனவே நாம் நம்மை குர்ஆனோடு தொடர்பு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாய கடமையில் இருக்கிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற முசீபத்துகள் குர்ஆனை விட்டு தூரமாகியது, நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற குடும்ப பிரச்சனை வீட்டில் குர்ஆன் ஓதப்படாதது, எந்த அளவு சிறிய சிறிய விடயங்கள். கண்ணியமானவர்களே, குர்ஆனில் ஒவ்வொன்றும் அந்த ஒரு அழுத்துக்கு ஒரு நன்மை, ஒன்று பத்து மடங்கு, இன்னும் அழுத்துக்கு பத்து நன்மை. கண்ணியமான குர்ஆன் தொழுகையில் ஓதுகின்ற பொழுது நூறு நன்மை, ஒவ்வொரு நன்மைக்கும் 700 மடங்கு அல்லாஹ் பெருக்கி தருகிறான். எனவே 10 நன்மைப்படி 700 பெருக்கினால் 7000 நன்மைகள். ஒவ்வொரு அமலுக்கும் 700 மடங்கு பெருக்கி கிடைப்பது ஹதீஸுடைய சாராம்சம். எனவே ஒரு எழுத்துக்கு ஒன்று பத்து எழுநூறு வரைக்கும் அந்த நன்மை பெறுகிறது. ஒரு எழுத்துக்கு கனிமண்டே அலிஃப்லாம் மீம் நபியர்கள் விளங்கப்படுத்தினார்கள். அலிஃப்லாம் மீம் மூன்றும் சேர்ந்து ஓர் எழுத்து அல்ல, ஒரே மூச்சில் உச்சரித்தாலும் அலிப் ஓர் எழுத்து, லாம் ஓர் எழுத்து, மீம் ஓர் எழுத்து. எழுத்துக்கு எழுத்து நன்மை கிடைக்கின்ற எதுவும் கிடையாது குரானை தவிர. குரானை ஓதுவது ஒரு இபாதத்தாக கணிக்கப்படுகிறது. குரானை மொழிவது ஒரு இபாதத், குரானை ராகமாக ஓதுவது குரானுக்குரிய கடமை. கண்ணியமானவர்களே, எந்த அளவென்றால் சஹாபாக்கள் ஓதிய முறைப்படி ஓதினால் நமக்கும் சில அடையாளங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்துவான், சில பாக்கியங்களை தருவான், சில ஒளிகளை தருவான். குரான் ஒளி நூறுன்னு சொல்லியிருக்கிறான், பரக்கத்துள்ள என்று சொல்லியிருக்கிறான், குரான் வந்து ஷிஃபா என்ற சொல்லியிருக்கிறான். குரானுடைய ஷிஃபாவுடைய ஆயத்துக்களும் இருக்கிறது, குரானே ஷிஃபா. وَنُنَزِّلُ مِنَ الْقُرْآنِ مَا هُوَ شِفَاءٌ وَرَحْمَةٌ لِّلْمُؤْمِنِينَ. குரானில் நாம் நோய் நிவாரணி, கவலைகளுக்கு முடிவு, குழப்பங்களுக்கு முடிவு, வியாபார நஷ்டமா லாபம், குடும்ப பிரச்சனையா நிம்மதி, நோய் நுங்கலமா ராகத், ஷிஃபா என்ற வார்த்தை. கண்ணியமானவர்களே, என்னென்ன கஷ்டம் நீங்குகிறதோ எல்லாமே நிவாரணி. எனவே குரான் ஒரு ஷிஃபா. சஹாபாக்கள் அடைந்தார்கள், சஹாபாக்கள் கண்டார்கள், சக்கீனத் இறங்குகிறது. குரான் ஹதீஸில் வருகிறது, குரான் சக்கீனத்தை இறக்கும், அமைதியை இறக்கும். சக்கீனத் என்றால் பல கருத்து, நிம்மதியை இறக்கும், அமைதியை இறக்கும், மலக்குமார்களை இறக்கும். ஓதினார்கள் எங்கு தெரியுமா? ஓதினார்கள் மஸ்ஜிதிலா, அங்கேயே ஓதினார்கள் என்றால் மஸ்ஜிதில் எப்படி ஓதியிருப்பார்கள், வீட்டில் எப்படி ஓதியிருப்பார்கள்? ஓதிய இடம் என்ன தெரியுமா? ஓதிய இடம் ஒட்டக தொட்டி, ஒட்டகங்களை கட்டுகின்ற இடம். பிஸியான நேரம் ஒட்டகங்களை கட்ட வேண்டும், ஒட்டகத்துக்கு தீனி போட வேண்டும், ஒட்டகத்தை எல்லாம் வந்துவிட்டது என்று கணக்கு பார்க்க வேண்டும், ஒட்டகத்துக்குரிய என்ன சுத்தங்களை செய்ய வேண்டும், ஒட்டக தொட்டியை கிளீன் பண்ண வேண்டும். பிஸியான இடத்தில் ஒட்டக தொட்டியில், இன்னும் ஒரு கரத்திலே ஈச்சம்பழம் தோட்டத்தில் ஈச்சம்பழங்களை குலை குலைகளாக பித்து அதை அப்படியே அறுவடை செய்து அதை காய்களாக கலட்டி பொதி செய்கின்ற இடம், மூடைகளிலே கட்டுகின்ற இடம், டெகேட் பண்ணுகின்ற இடம். அந்த இடத்திலிருந்து கொண்டு பக்கத்திலே தன்னுடைய குழந்தை தல்ஹாவை படுக்க போட்டுக் கொண்டு குரானை ஓதுகிறார்கள். வானத்திலே பல்ப் போன்று, மின் விளக்குகள் போன்று, லைட் போன்று ஏதோ வெளிச்சம் அப்படி அவர்களுக்கு நேராக வருகிறது. அந்த ஒளி, அந்த பிரகாசம், அந்த வருகை தல்ஹா வலியல் அந்த சஹாபி வலியல்லா வண்ணும் மகன் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஒட்டகம் குதிரைகள் எல்லாம் மிரளுகிறது, தடுமாறுகிறது. ஏதோ ஒரு புதிய விடயம், ஒரு ஷப் நடந்தது போன்று திடுக்கிடும் பொழுது நபியவர்களிடம் ஓடினார்கள், யார் சூழல்லா குரானை ஓதினேன், இப்படி வானத்திலே எனக்கு நேராக ஒரு மேகம் போன்று வந்தது, அதில் ஒரு விளக்கு போன்று லைட் போன்று வெளிச்சமாக தென்பட்டது, என்னுடைய குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் மிரளத் தொடங்கியது, பக்கத்திலே தல்ஹாவை மிதித்து விடுமோ தெரியாது என்று நான் பயந்தேன், உங்களிடம் ஓடி வந்தேன். சொன்னார்கள், உசை மீண்டும் ஓதுங்கள். ஓதினார்கள், மீண்டும் ஒளி, மீண்டும் ஓதுங்கள். மூன்று நான்கு தடவைகள் நபியவர்கள் சொன்னார்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். ஓதியது ஒளி. கடைசியாக சொன்னார்கள் நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உசை உங்களுடைய குரானை செவிமடுப்பதற்கு மலக்குமார்கள் சங்கிலி தொடராக இறங்கிய வெளிச்சம் தான் அது. ஒரு சஹாபி, ஒரு மனிதர், நபி அல்ல, நபியர்கள் அதோட சிறப்புகளை கண்டிருக்கிறார்கள். சஹாபி ஒட்டக தொட்டியில் குரான் ஓதினார், சக்கீனத் இறங்கியது, மலக்குமார்கள் இறங்கினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, கண்ணியமான முறையில் முறை பேரி ஓதப்படுகின்ற பொழுது அல்லாஹ் பிரதிபலிப்புகளை உண்டு பண்ணுவான். எனவே குரான் மகத்துவமானது, குரானுடைய உள்ளம் அல்லாஹ்வினால் மதிக்கப்படக்கூடியது. குரான் யாருடைய உள்ளத்தில் இருக்குமோ நெஞ்சுக்குள், அவருடைய உள்ளத்தில் நபித்துவம் உள்ளே வைக்கப்பட்டது போன்று ஒரு வித்தியாசம் வகி வருவது கிடையாது. நபி இல்லை, நபித்துவம் நபியவர்களுக்கு வகி குரானில் நபித்துவத்தை கொடுப்பதற்கல்ல தேர்ந்தெடுத்த குரான் அவருடைய உள்ளத்தில் இருந்தால் நபித்துவத்துடைய ஒளி குரான் உள்ளத்தில் இருப்பது போன்று. இது ஒரு ஹதீஸ். குரான் ஓதுங்கள், ஓதிக்கொண்டே இருங்கள். அது குரான் ஓதக்கூடியவர்களுக்கு ஷபாத் செய்யும். குரான் உடையவர்கள் குடும்பத்தில் நரகம் கடமையாக்கப்பட்ட பத்து பேருக்கு ஷபாத் செய்வார்கள். குர்ஆனை ஓதி மனநமிட்டு அதன்படி அமல் செய்கின்றவர்கள் ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றன. பொதுவாக குர்ஆனுக்கு ஒவ்வொரு உம்மத்துக்கும் ஒவ்வொரு விடயத்துக்கும் ஒரு பெருமைக்குரிய பெருமதியான மதிப்புக்குரிய ஒன்று இருக்கிறது. என்னுடைய உம்மத்துக்கு பெருமைக்குரிய மதிப்புக்குரிய மிக எக்ஸ்பென்சிவான மிக பெருமதியான ஒன்று இந்த குர்ஆன். கண்ணியமானவர்களே, இப்பொழுது கேட்போம், நமக்கு குர்ஆனுக்கு முன்ன தொடர்பு என்ன? குர்ஆனோடு எந்த ஒரு நாளைக்கு எவ்வளவு ஓதுகிறோம், எத்தனை ஜுசு ஓதுகிறோம், குர்ஆன் எத்தனை சூரா, எத்தனை ஆயத், எத்தனை என்ன, எந்தெந்த ஆயத்துக்கள் எங்கு யாருக்கு இறங்கியது, எல்லாமே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆயத், இரண்டு ஆயத், மூன்றாயத் எங்கு இறங்கியது, எந்த இடத்தில் இறங்கியது, எந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இறங்கியது, எல்லா தலைப்புகளிலும் இமாம்கள் நூல்களை தொகுத்திருக்கிறார்கள். குர்ஆனுடைய சகல பகுதிகளையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, நம்முடைய கடமை என்ன? குர்ஆன் ஓதுவதற்கு வயசு கிடையாது, குர்ஆனை படிப்பதற்கு வயசு கிடையாது. வெறுமனை குர்ஆன் மதரசாவிலே மக்தபிலே பிள்ளைகளை போட்டுவிட்டோம், அவர்கள் ஓதுகிறார்கள், கடமை முடிந்து விட்டது என்பதல்ல. குர்ஆன் ஒவ்வொருவருக்கும் தேவை. குர்ஆனை ஓதுவதற்கு வயது கிடையாது. ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு 60 வயதில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். குர்ஆனுடைய பெரும்பகுதியை பாடமாக்கினார்கள், ஓதினார்கள். சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு ஹக்கீம் இப்னு இஸாம் ரலியல்லாஹு பெரிய வயதில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள், குர்ஆனை படித்தார்கள். கண்ணியமானவர்களே, எனவே இந்த குர்ஆனோடு தொடர்பாகவும் எந்த நேரத்திலும் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்போம். ஓய்வு நேரங்களில் குர்ஆன், பிரயாணத்திலும் குர்ஆன், டிரைவிங் பண்ணும் பொழுதும் குர்ஆன், வேலையில் ஓய்வாக இருக்கும் பொழுது குர்ஆன், ஒவ்வொரு இடத்திலும் குர்ஆனை ஓதினோம் என்றால், கண்ணியமானவர்களே, நாம் சில விடயங்களை அல்லாஹ்விடத்திலே கேட்க மறந்தாலும், சில துஆக்களை கேட்க மறந்தாலும், அல்லாஹ்வே சொல்கிறான், என்னுடைய குர்ஆனை ஓதுவதன் மூலம் யாருக்கு என்னிடத்தில் அவருடைய தேவைகளை கேட்க நேரம் இல்லையோ, அவ்வளவு குர்ஆனோடு பிஸி, என்னிடத்தில் துவா கேட்க நேரம் இல்லை, அவ்வளவு குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார் என்றால், துவா கேட்பவருக்கு கொடுப்பதை விட சிறந்ததை கொடுப்பேன் குர்ஆனோடு. அதனால தான் சொல்வார்கள், யார் ஒருவர் அல்லாஹ் தன்னோடு உரையாட வேண்டும், அல்லாஹ் என்னோடு பேச வேண்டும் என்று ஆசை வைக்கிறாரோ அவர் குர்ஆனை ஓதட்டும். அல்லாஹ்வோடு நான் பேச வேண்டும் என்று விரும்புகின்றவர் தொழட்டும். தொழுகை நாம் ஆரம்பித்து நாம் அல்லாஹ்வோடு, இதில் முசல்லி யுனாஜி ரப்பஹு, தன்னுடைய ரப்போடு முனாஜாத் உரையாடுகிறார். யார் தொழுகையாளி? குர்ஆன் ஓதுவது அல்லாஹ்வுடைய கலாமை நாம் உச்சரிக்கிறோம். எனவே அல்லாஹ் முதலாவது வெளிப்படுத்திய பேச்சு, அல்லாஹ்வுடைய பேச்சை நாம் பேசுகின்ற பொழுது அல்லாஹ் நம்மோடு பேசுவதற்கு சமமானது. எனவே கண்ணியமானவர்களே, குர்ஆன் அடிமைகளை கூட உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போனது. அப்துர் ரஹ்மான் அல் அஸ்ஸா, இவர் அடிமை. உமர் கேட்டார்கள், ஒரு இடத்துக்கு கவர்னராக யாரை நியமித்திருக்கிறீர்கள், பொறுப்பாக ஆளுநராக யார் கவர்னர்? அப்துர் ரஹ்மான் அப்துஸா. அப்துர் ரஹ்மான் அப்துஸாவா? அவர் அடிமையே. அடிமை என்றால் யார்? ஒரு பொருள், 200 தீனாருக்கு வாங்கி 250 தீனாருக்கு விற்கப்படும் பொருள், 400 தீனாருக்கு வாங்கி 450 தீனாருக்கு விற்கப்படுகின்ற ஒரு பொருள், இன்று இவரிடத்திலே நாளை அவரிடத்திலே பஜாரிலே விற்கப்படுகின்ற, ஷோரூமிலே வைக்கப்படுகின்ற ஒரு பொருள், அதுதான் அடிமை. சொன்னால் சொல்கின்ற வேலையை செய்ய வேண்டும், எஜமானுடைய கட்டளையை, அதை செய், இதை செய், அதை தூக்கு, இதை தூக்கு என்றால் செய்ய வேண்டும், கட்டப்பட்டு நடக்க வேண்டிய ஒருவர் தான் அடிமை. கண்ணியமானவர்களே, அடிமைக்கு கவர்னர் பதவியை கொடுத்தீர்களா? ஓம். ஏன்? அவர் அதிகமாக குர்ஆனோடு தொடர்பாக இருக்கிறார். அடிமைதான், யார் ஒருவருக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறார், ஆனால் குர்ஆனோடு அதிகமாக தொடர்பு. குர்ஆனில் பெரும்பான்மையான பகுதி மனப்பாடம், எப்பொழுதும் அதிகமாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார். உமரில் சொன்னார்கள், இதுதான் அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு சிலரை உயர்த்துகிறான், இன்னும் சிலரை தாழ்த்துகிறான். கண்ணியமானவர்களே, இவரை அடிமைத்தனத்திலிருந்து கவர்னராக மாற்றியது குர்ஆன். அடிமை என்றால் யார்? எஜமான் சொல்வதை கேட்க வேண்டும். கவர்னர் என்றால் யார்? கவர்னர் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும். அப்ப இவர் கட்டுப்பட்டிருந்தார், இவர் தாழ்ந்திருந்தார், இவர் எழும்பினால் எழும்ப வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும். குர்ஆனோடு தொடர்பாகினார், குர்ஆனில் குர்ஆனுடைய ஆயுளை கடத்தினார். திக்கப்படுகின்ற ஒரு பொருளை பஜார் தன்னுடைய கட்டுப்பாட்டில், குடும்ப விஷயத்தினுடைய கட்டுப்பாட்டில், விவசாயத்தினுடைய கட்டுப்பாட்டில், எல்லா விடயங்களையும் கட்டுப்படுத்துகின்ற கவர்னராக குர்ஆன் மூலம் அல்லாஹ் அந்த கை கொடுத்தார். இன்னும் ஒரு படை நபியர்கள் பார்த்துக் கொண்டு வருகிறார்கள், படையை அனுப்ப வேண்டும், அமீர் போட வேண்டும், லீடர் தேவை. உங்களுக்கு எவ்வளவு குர்ஆன் பாடம், உங்களுக்கு எவ்வளவு பாடம், எனக்கு எவ்வளவு பாடம், உங்களுக்கு எவ்வளவு பாடம். ஒரு வாலிபர், ஒரு இளம் வாலிபர், இளைஞர், உங்களுக்கு எனக்கு இவ்வளவு பாடம், சூரா பக்கராவும் பாடம், இவ்வளவு பாடம், எக்ஸ்ட்ரா சூரா பக்கரா கம்ப்ளீட் பாடம். கண்ணியமானவர்களே, சூரா பக்கரா அந்த நேரத்தில் முழுமையாக பாடமாக்குவது என்பது சாதனை. அப்படியா, நீங்கள் இந்த படைக்கு அமீர், இந்த ஜமாத்துக்கு நீங்கள் தான் அமீர். கண்ணியமான கொஞ்சம் செல்வாக்குள்ள வசதி உள்ள ஒருவர் சொன்னார், எனக்கும் பக்கரா பாடமாக்கின்ற ஐடியா இருந்தது, பக்கராவை பாடமாக்கி அதை விளங்கி அதை அமல் செய்யாமல் விடுவேனோ, அல்லாவுக்கு மாறு செய்வேனோ, அதுக்கு சரியான கடமையை நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் பாடமாக்காமல் மின் வாங்கினேன். இல்லாவிட்டால் நானும் பாடமாக்கியிருப்பேன். அவர் ஏன் சொன்னார் தெரியுமா? இவர் சூரா பக்கரா பாடமாக்கியதனால் மூத்தவர்கள் எல்லாம் இருக்கும் பொழுது இளம் வயது ஒருவர் அந்த ஜமாத்துக்கு தலைவராக அமீராக நியமிக்கப்படுகிறார் என்றால் குர்ஆன் எவ்வளவு கண்ணியமானது என்று அந்த உணர்வில் அவர் அப்படி சொன்னார். உஹத் யுத்தத்திலே ஜனாசாக்கள், ஜனாசாக்கள் பலர்களை பெரிய கபர் வெட்டி பல பேரை பெரிய கபர்களிலே ஒருவர் பின் ஒருவராக வைத்து அடக்கம் செய்ய வேண்டும். யார் பணக்காரர், யார் பெரிய செல்வாக்குள்ளவர், யார் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர், யார் உயர் சாதி என்ற உலகத்துடைய அமைப்பிலே நபியவர்கள் மதிப்பிடாமல் மண் அக்சருகும் லில் குர்ஆன் அல்ல, யார் அக்சருகும் லில் குர்ஆன், இவர்களில் யார் குர்ஆனை அதிகமாக படமாக்கியவர், யார் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடியவர், யார் குர்ஆனோடு அதிகம் தொடர்புடையவர், இன்னார் 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 ஜனாசாக்கள் காட்டப்பட்டது. அவர்களைத்தான் முதலாவது கபர்கள் வைத்தார்கள். நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர் தோண்டியது, கபரிலே ஜனாசாக்களை வைத்தது, பெரும்பாலும் எல்லோருடைய விடயத்திலும் நபிகள் இறங்க மாட்டார்கள். சஹாபாக்கள் முன் செய்வார்கள், நபிகளுக்கு வழிகாட்டுவார்கள். அப்துல்லா துல்பிகாதி நபி அல்லாஹ் என்ற சஹாபிக்கு நபி அவர்கள் இருளில் கூதல் நேரத்தில், குளிரான நேரத்தில் விளக்கு சிறிய ஒரு லாம்பை வைத்துக் கொண்டு கபர் தோண்டப்படுகின்ற பொழுது ஒரு சஹாபி சொல்கிறார்கள், நான் போய் பார்த்தேன், நபி அவர்கள் கபர் தோண்டுகிறார்கள். யாருக்கு? அப்துல்லா துல்பிகாதி. கண்ணியமானவர்களே, அவருடைய கபரை நபியவர்கள் தோண்டுவதற்கு என்ன தெரியுமா காரணம் சொன்னார்கள், இவருடைய கபரை நான் தோண்டுகிறேன், இவரை நான் தான் கபரில் வைப்பேன் என்று ஆசைப்பட்டால் எதுக்கு தெரியுமா, இவர் குர்ஆனோடு அதிகமான தொடர்பு. எனவே குர்ஆனோடு தொடர்புடையவர்களுக்கு கண்ணியமானவர்களே, கபரை கூட நபியவர்கள் தோண்டினார்கள் என்றால் குர்ஆன் இவ்வளவு கண்ணியமானது. குர்ஆனை குர்ஆனோடு தொடர்பாக்கினால் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், நம்மளுக்கு பரக்கத்து செய்வான், நம்முடைய நோய்களுக்கு ஷிஃபாவை தருவான், எல்லா பிரச்சனைகளையும் இல்லாமலாக்குவான். இதே போன்று கண்ணியமானவர்களே, குர்ஆன் உடையவர்களுடைய மதிப்பு. இவ்வளவு நேரம் நான் பேசியது குர்ஆனுடைய சிறப்பு, குர்ஆனை மனனம் செய்தவர்களுடைய மதிப்பு, கண்ணியம், அந்தஸ்து இந்த காலத்தில் மிக குறைவாக கொடுக்கப்படுகிறது. அதை மனனம் செய்த பெற்றோர்கள் கூட சரியான மரியாதை கொடுப்பது கிடையாது. பிள்ளை ஹாஃபிவ், மகள் ஹாஃபிவா, அவர்களுடைய அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டும், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும். எதனால்? உள்ளத்தில் குர்ஆன் இருக்கிறது, குர்ஆன் மனமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு ரெண்டு சிறப்புகளை முன்னால் முன்வைத்து ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ், குர்ஆனில் தேர்ச்சி பெற்றவர், குர்ஆனில் தேர்ச்சியங்கள் என்ன, எல்லா பகுதியும் நன்றாக ஓதுவார், பிழை இல்லாமல் ஓதுவார், சட்டப்படி ஓதுவார், அதை சரியாக விளங்குவார், அதன்படி அமல் செய்வார், தேர்ச்சி பெற்றவர். மா கிராமில் பரரத்தில் சஃபரா அல்லது மா சஃபரத்தில் கிராமில் பரரா, கண்ணியமான நன்மை தீமைகள் எழுதக்கூடிய கண்ணியமான மலக்குகளுடைய அந்தஸ்தில் இருப்பார், மலக்குகளோடு இருப்பார். குர்ஆனை ஓத கஷ்டம், சிரமம், சிரமப்பட்டு ஓதுகிறாரா, அவருக்கும் டபுள் கூலி. கண்ணியமான இது ஒரு சிறப்பு. அதே போன்று மறுமையில், மறுமையில் குர்ஆன் அல்லாவிடத்திலே வாதாடும், சொல்லும், யாவ்லா சொல்கின்ற வார்த்தையை பாருங்கள், யாவ்லா இவரை இரவில் விழிக்க வைத்தேன், இரவில் நான் இவரை தூங்க விடவில்லை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நமக்காக எது வாதிடுமோ தெரியாது. நம்முடைய லேப்டாப் வாதிடும், நம்முடைய டேப் வாதிடும், நம்முடைய போன் வாதிடும். இரவில் தூங்க விடாமல் என்னை டச் பண்ண வைத்தேன். வாதிட்டார் என்ன, போனிலும் டப்பிலும் லேப்டாப்பிலும் கருவிகளிலும் ஆடியோவிலும் வீடியோவிலும் இரவு தூங்கும் பொழுது ஹெட்செட் அடித்துக் கொண்டு நெஞ்சிலே போனை வைத்துக் கொண்டு தூங்குகிறோம் என்றால் இதுவல்ல தூக்கம். ஒரு மூமினுடைய தூக்கம் இதுவல்ல. குரானை ஓதிக்கொண்டு தூங்க வேண்டும். குரானை ஓதிக்கொண்டு தூக்கம் வரும் வரைக்கும் ஜிக்ரோடு குரானோடு தூங்கினால் கண்ணியமான தூங்கினாலும் குரானை ஓதிக்கொண்டு அந்த நன்மை கிடைக்கும். ஏன், புதுவோடு ஜிக்ரோடு தூங்கினால் அவர் தூங்கினாலும் ஜாக்கியர், அல்லாஹ்வுடைய ஜிக்ரில் இருக்கிறார். வாதிடும், இரவில் தூங்க விடாமல் என்னை ஓதினார், இரவில் தூக்கத்தை தியாகம் செய்து என்னை ஓதினார் என்று சொல்லி இவருக்கு நீ அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு, பாக்கியங்களை கொடு. அல்லாஹ் அந்த குரானுடைய வாதாட்டத்தை ஏற்றுக்கொள்வான். இன்னும் ஒன்று ஹதீஸ், குரான் போகும் யா அல்லாஹ் இவருக்கு கொடு, கண்ணியப்படுத்து, அல்பிசு இவருக்கு ஆடை அணிவி. என்ன ஆடை அல்லாஹ் அணிவிப்பான், சொல்ல சொல் கராமா கௌரவ ஆடை. இந்த பொன்னாடை போட்டுவது போன்று ஒரே ஆடை எத்தனை பேருக்கு போட்டப்படுகிறது? அதனுடைய பெருமதி என்ன? பணம் கொடுத்து சாதாரணமாக வாங்கப்படக்கூடியது, மனிதர்களால் போட்டப்படக்கூடியது, மனிதர்கள் கண்ணியப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உள்ளத்துல் கராமா ரெஸ்பெக்ட் கண்ணியாடை கௌரவாடை யாருக்கு? குரான், குரானுடையவர்கள் போற்றுவான் அல்லாஹ் அனுதிப்பான். குரான் சொல்லும், இன்னும் கொடு, இன்னும் இவரை கண்ணியப்படுத்து. கிரீடம் அணிவிக்கப்படும், பெரிய அரசர்கள் அணிவிகின்ற கிரீடம், கண்ணிய லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு பெருமதியானது, உலகத்துடைய அரசர்கள் அணிந்தது அணியக்கூடியது. அல்லாஹ் அணிவித்தால் எப்படி, யாருக்கு விலை மதிக்க முடியும்? அல்லாஹ் கிரீடம் அணிவிப்பான். அப்படி குரான் அவரை கூட இருந்து இவரை கண்ணியப்படுத்தி, இவருக்கு நீ உடுப்பாட்டு, இவரை கண்ணியமான முறையிலே எல்லா ஆடைகளையும் அணிவி என்று குரான் வாதிடும். ஓதிக்கொண்டே இரு, ஓதிக்கொண்டே போ, ஓத ஓத உன்னுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். தட்டி உயர்ந்து கொண்டு போ, கண்ணியத்தை கூட்டிக் கொண்டு போ. இந்த ஆகரி ஆயத்தி சக்கரவா, நீ இறுதியா ஓதி முடிக்கின்ற ஆயத்தில் தான் உன்னுடைய அந்தஸ்து முடியும். ஓத ஓத, 6666 ஆயத்துக்களையும் ஓதினால் அல்லாஹ் கொடுக்கின்ற கண்ணியத்தை சிந்தித்து பார்க்க முடியாது. கண்ணியமானவர்களே, இவ்வளவு அந்தஸ்து இருக்கிறது. இதே போன்று ஏராளமான சிறப்புகள் மறுமையில் இருக்கிறது, பேசி முடிக்க முடியாது. குரானோடு தொடர்பாகவும் வயது கட்டுப்பாடு கிடையாது, சிறு வயது, பெரு வயது, இளம் வயது எல்லோருக்கும் முடியும். உலகது எஸ்பர்கள் குரானில், குரானை மனநம் செய்வதற்கு, விளங்குவதற்கு, படிப்பதற்கு, மொழிவதற்கு, சிந்திப்பதற்கு இலகுவாக்கி இருக்கிறோம். அல்லாஹ் இலகுவாக்கி இருக்கிறார். எத்தனை பேர் நமது நாட்டிலும் கூட, உலக மட்டத்தில் கூட 40-50 வயது தாண்டி ஹாஃபிலர்களாக மாறி இருக்கிறார்கள். தீனை விளங்கி, தீனுடைய முயற்சியில் ஈடுபட்டு, குரானுடைய பெருமதியை விளங்கி, அல்லாஹ்விடத்திலே துஆவுடன் நம்பிக்கையுடன் மனநமிட்டு 60-50-40 வயதில் குரானை மனநமிட்டிருக்கிறார்கள். முடியும். வைராக்கியம் வைத்து எத்தனை விடயங்களை செய்கிறோம், எத்தனை விடயங்களை சாதிக்கிறோம், எத்தனை ரெக்கார்டுகளை எத்தனை பேர் வைக்கிறார்கள். முடியும் நம்மால். குரானோடு தொழிற்பாகி குரானில் மூத்து வரைக்கும் நான் ஹாஃபிலாக வேண்டும் என்ற நீயத்தோடு மனநமிட்டு வந்தால், இடையிலே மூத்து வந்தாலும் உண்மையான நீயத்திருந்தால் ஹாஃபிலுகளால் அல்ல எழுப்புவான். அது இரவை தொடர்பாகவும் இவர்களை உலகத்திலும் கண்ணியப்படுத்த வேண்டும். சில இடங்களில் கௌரவம் நடக்கும், விழாக்கள் நடக்கும், அதுவும் ஓரளவு நாம் செய்கின்ற கடமையாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் குரானுடையவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். குரானுடைய மாணவர்களை எதிர்காலத்துக்கு நல்லவர்களாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். கவலையான சில விடயங்களை பகிர நான் விரும்புகிறேன். கண்ணியமானவர்களே, நாடளாவிய ரீதியில் கொழும்பில் ஏராளமாக நாடளாவிய ரீதியில் ஹிஃபுவை முடித்துவிட்டு ஷரியாவுடைய துறையை தொடராமல் இடையில் நிறுத்தப்பட்டு அலையில் இலை தன்னுடைய படிப்பை ஓதலை நிறுத்தி சிலர்கள் அல்ஹம்துலில்லாஹ் மதரசாக்களில் பணிபுரிகிறார்கள், மாணவர்களை உருவாக்குகிறார்கள், ஹாஃபிர்களை உருவாக்குகிறார்கள், இமாமை செய்கிறார்கள். இன்னும் சிலருடைய பல காரணங்கள், கவலைக்குரிய விடயமும் இருக்கிறது. இறுதியாக நான் சொல்ல வருகின்ற விடயம் இதுதான். கண்ணியமான சமூகத்தில் இருக்கின்ற எப்படி செய்வதை தவறாக சொல்லவில்லை. பாடசாலையில் நல்ல ரிசல்ட் எடுத்தால் பெரிய விழா கொண்டாடுகிறோம், கௌரவிக்கிறோம், அவர்களை பாராட்டுகிறோம். கண்ணியமானவர்களே, குரான் உடையவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு ஒரு சின்ன சஹாபியுடைய நிகழ்வை நான் சொல்கிறேன். அம்ரு இப்னு சலீமா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, 7-8 வயதுக்குட்பட்ட சஹாபி, குரான் அதிகமாக பாடும். அவருடைய கூட்டத்தில், அவருடைய மஹல்லாவில் அவர் தான் இமாம். சிறியவரை இமாமத்தாக வைக்கலாம், இமாமத்துக்கு அனுப்பலாம், சிறிய பிள்ளைக்கு பிற இமாம் ஜமாத் சொல்லலாம். அவர் சுத்தங்களை, ஒழுங்கா முறைகளை பேணி பக்குவப்பட்ட பிள்ளையாக இருந்தால், விளப்பம் உள்ள பிள்ளையாக இருந்தால் இமாமத் செய்யலாம். நபி அவர்களுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு, நபி அவருடைய காலத்தில் ஒரு மஹல்லாவுடைய இமாம் 10 வயதுக்குட்பட்ட சஹாபி, எந்த அளவு சிறியவர் தெரியுமா? அவர் ஆடை அணிந்திருந்தார், அவருடைய மேலாடை சற்று நகர்ந்து சுஜூதுக்கு போகின்ற பொழுது அவருடைய இடுப்பு பகுதி கொஞ்சம் கூடுதலாக விளங்கி, அவருடைய மறைவிடம் ஒரு சில பகுதி விளங்குகின்ற அளவுக்கு அவருடைய தொழுகை. அதை கண்டவுடன் சிறகு சொன்னார்கள், உங்களுடைய இமாமுடைய மறைவிடத்தை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றால் என்ன? அந்த மறைவிடத்தை சரியாக மறைப்பதற்கு பெரியவர்கள் சொல்லித்தான் மறைக்க வேண்டும். அந்த அளவு சின்ன பிள்ளை நபி அவர்களுடைய காலத்திலே ஒரு மஸ்ஜிதிலே இமாமாக நியமிக்கப்பட்டார். எதனால்? குரானால், குரானுடைய தொடர்பால். எந்த என்றால், உடனே அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வசதி உள்ளவர் உடனே சென்று அந்த பிள்ளைக்கு ஒரு நீளமான ஒரு ஜுப்பா, அவருடைய உடம்பை முழுமையாக மறைக்கக்கூடிய, மறைக்க வேண்டிய பகுதி வெளியாகாமல் ஒரு ஆடையை உடனே சென்று தைத்துக் கொண்டு வந்து அன்பளிப்பாக கொடுத்தார் என்பதை அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றனர். இந்த அமைப்பிலும் அவர்களை மதிக்க வேண்டும், பொருளாதார ரீதியாக அவர்களை கவனிக்க வேண்டும். நான் சொல்ல வருகின்ற விடயம் அதுவல்ல. ஹாஃபில்கள் கொழும்பில் ஏராளமாக, யாரும் கோபிக்க வேண்டாம், யாரும் வேறு மாதிரி நான் கவலையை முன்வைக்கிறேன். கண்ணியமானே, சிலர்கள் குரானோடு எந்த தொடர்பும் இல்லாமல், குரான் உடையவர் என்று அடையாளமும் இல்லாமல் சமூகத்திலே பின்தங்கி இருக்கிறார். ஸ்ட்ரீமில் ஓட்டுகின்றவர் எத்தனை பேர், பேமெண்டிலே கடத்தை செல்கின்றவர்கள் எத்தனை பேர், பேமெண்டிலே வியாபாரம் செய்கின்றவர்கள் எத்தனை பேர், தீய பழக்கம் உள்ளவர்கள் எத்தனை பேர். இரண்டு காரணம், ஒன்று அவருடைய தவறு, அவர் ஓதுகின்ற காலத்தில் பக்குவப்படவில்லை, ஓதிய மதரசாவுக்கு கட்டுப்படவில்லை, ஓதிய மதரசாவில் பேணப்பட வேண்டிய சட்டங்களை பேணவில்லை. இப்படியும் ஒரு சாரர் இருக்கிறார்கள். இதொரு விடயம். இன்னும் ஒரு விடயம், வீட்டு சூழல், அங்கே குரானுடைய சூழல், வீட்டிலே பாவ சூழல், அங்கே ஹஜீத்துடைய சூழல், வீட்டிலே சொல்ல போனால் நீங்கள் தவறாக இருக்க வேண்டாம், என்னென்ன பாவங்கள் சமூகத்தில் இருக்கிறதோ அதை உருவாக்குகின்ற காட்சிகள் வீட்டில். வீட்டில் தீன் இல்லை, அந்த பிள்ளை விடுமுறையில் வந்தால், லீவுக்கு வந்தால் மதரசாவுக்கு போக மனம் இல்லாத அளவு வீட்டிலே பாவ சூழல். இது ஒரு காரணம். இன்னும் ஒன்று, பெற்றோர்கள் கவனிக்காத காரணம், அந்த குரானை வீட்டிலே ஓதப்படாத காரணம், வீட்டிலே அந்த குரானை ஓத வைக்காத காரணம், அந்த குரானை வைத்து வீட்டிலே தொழுகை நடத்தப்படாத காரணம். இன்னும் ஒரு காரணம், நம்முடைய சமூகம் எல்லோரும் அல்ல, சிலர் பங்களிப்பு செய்கிறார்கள், ஆனால் அதிகமானவர்களுடைய பங்களிப்பெல்லாம் எங்கே செய்தால் பேர் கிடைக்குமோ, எங்கு செய்தால் புகழ் கிடைக்குமோ, எங்கு செய்தால் பேப்பரில் ஹெட்லைன் வருமோ, எங்கு செய்தால் பேஸ்புக்கில் லைக் வருமோ அங்குதான் சேவை, எங்கு பெணரிக்கப்படுமோ அங்கு சேவை, எங்கு பூமாலை போடப்படுமோ அங்கு சேவை, எங்கே தனக்கு சார்பான விடயங்கள் நடக்குமோ அங்கு செய்ய தயார். ஆனால் கண்ணியமானவர்களே, இந்த குரானுக்கு பணிவிடை செய்ய தயாரில்லை. அடுத்த பிரச்சனை தெரியுமா? கொழும்பாக இருக்கலாம், நாட்டில் ஏழை பகுதிகளாக இருக்கலாம், குரானை ஹிஃபிள் செய்துவிட்டு யாலிமாக ஷரியாவுடைய திறமையான மாணவர்கள், நாம் என்னுடைய குறுகிய கால அனுபவத்தில் நான் கண்ட அனுபவத்தை நான் பேசுகிறேன், திறமையானவர்கள் இன்று சமூகத்தில் பெரிய முஃப்திகளாக வர வேண்டியவர்கள், மஹத்தித்துகளாக வர வேண்டியவர்கள், முஃப்தீர்களாக வர வேண்டியவர்கள், எல்லா துறைகளிலும் சமூகத்தை வழிநடத்த வேண்டிய திறமைசாலிகள் எத்தனையோ பேர் இன்று ஜெயிலில் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு தவறு, ஏதோ ஒரு குற்றம், சாதாரணமான கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு. காரணம் என்ன தெரியுமா? பிரதானமான ஒரு காரணம், பொருளாதார பிரச்சனை, ஃபீஸ் கட்ட முடியாது, ஃபீஸ் கட்ட வசதி இல்லை. இன்டர்நேஷனல் ஸ்கூல் போன்று டேம் ஃபீஸ் 50,000, 75,000, 1.5 லட்சமும் அல்ல மதரசாவுடைய ஃபீஸ். குறைந்தது 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா கூடி போனால் பெரிய அமைப்பில செய்கின்ற மதரசாக்கள் ஒரு 10000 மாதம் பீஸ், 10 பீஸ் ஒரு 40-50000, 30000. அதிகமான அநேகமான மதரசாக்களில், கண்ணியமானவர்களே, கொழும்பில் உள்ள அநேகமான மதரசாக்களில், நாட்டில் உள்ள அநேகமான மதரசாக்களில் 5000 ரூபாய்க்கு குறைந்ததுதான் பீஸ், 3000 தொடக்கம் 5000 வரை. இதை கட்ட முடியாததால் குரானை மனநமிட்டு விட்டு வீட்டிலே அலைந்து, ஊரிலே அலைந்து, தீய நண்பர்களோடு சேர்ந்து தீய பழக்கம் பழகி அந்த மாணவர் ஜெயிலுக்கு போவார் என்றால், அந்த ஊரில் இருக்கின்ற அந்த மாணவர் சீரழிகின்ற பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வசதி உள்ளவர்களிடம் அல்லாஹ் கேட்பான், என்னுடைய குரானை சுமந்தவன் மூடை தூக்கினான், என்னுடைய குரானை சுமந்தவன் திருவில் ஓட்டினான், என்னுடைய குரானை சுமந்தவன் பேமெண்ட் யாரும் செய்தான், என்னுடைய குரானை சுமந்தவன் ரவுடியாக மாறினான், என்னுடைய குரானை சுமந்தவன் பாவியாக மாறினான், என்னுடைய குரானை சுமந்தவன் ஜெயிலுக்கு போனான். நீ எங்கு சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? கேள்வி இருக்கிறது, பதில் சொல்லாமல் காலை நகர்த்த முடியாது, காலத்தை எடுத்து வைக்க முடியாது, காந்தமும் இருக்காது, கம்மும் இருக்காது. கேள்விக்கு பதில் தான் அன்லாக், கால் லொக்கோடப்படும். 4 கேள்விகளில் 1, பணத்தை எங்கு சம்பாதித்தாய், எங்கு செலவழித்தாய்? கெசினோவா? நீங்க சொல்ல தேவையில்லை, சொல்லும் உறுப்பு. பாரா? பாருக்கு போனேன், கெசினோவுக்கு போனேன், வட்டி எடுத்தேன், வட்டிக்கு கொடுத்தேன், சூது விளையாடினேன், ஏமாற்றினேன், எல்லாமே நாக்குள்ள பண்ணப்படும் உறுப்புகள் பேசும். நடந்த கால் பேசும், பார்த்த கண் பேசும், குடித்து கை தூக்கிய கை பேசும், ருசி பார்த்த வாய் பேசும். கண்ணியமானவர்களே, சொல்லித்தான் ஆகும். இந்த பணங்கள் கண்ணியமான கபருக்கு வர வேண்டுமா? கபர் சொர்க்க பூங்காவாக மாற வேண்டுமா? நம்முடைய பிள்ளைகள் செங்குளிச்சியாக வர வேண்டுமா? நம்முடைய குழந்தைகள் சுபிச்சமாக வர வேண்டுமா? நம்முடைய குடும்பத்துக்கு கண்ணியம் கிடைக்க வேண்டுமா? குரானுக்கும் சேவை செய்வோம், குரான் உடையவர்களை தேடுவோம். மகனே, தம்பியே, ஏன் உங்களுக்கு ஓத முடியாது இந்த பிரச்சனை? வீட்டுக்கு போவோம், தங்கையை சந்திப்போம், தாயை சந்திப்போம். உங்களுடைய மகன் இளம் வயது சீரழிகிறார், ஓத வைக்க வேண்டும். நல்ல ஆழமாக சமூகத்துக்கு தேவையான துறை சார்ந்த பல்துறை சார்ந்தவராக உருவாக்குவதற்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். என்னுடைய செலவு என்னுடைய பொறுப்பு என்று எடுப்போம். கண்ணியமானே, எல்லா அறிவுகளுக்கும், எல்லா கலைகளுக்கும், எல்லா நொலேஜுக்கும் அடிப்படை குரான். குரானுடைய தொடர்பு இல்லாமல் எந்த அறிவாளிக்கும் மதிப்பு கிடையாது, எந்த ப்ரொஃபசருக்கும் குரான் இல்லாமல் மதிப்பு கிடையாது. எனவே குரானுடைய ஹாபில்மார்களை இனம் காண்போம். எத்தனை பேர் இன்னும் சில கவலையான விடயங்கள் இருக்கின்றன சொல்ல நான் விரும்பவில்லை. நீங்கள் கண்டிருப்பீர்கள், நீங்கள் கண்டிருப்பீர்கள். இவர்களை கரை சேர்ப்போம், இவர்களை மதிப்போம். இந்த மதரசாக்களுக்கு, கலாபீடங்களுக்கு உதவி செய்வோம். பாடசாலைகளுக்கு எப்படி செய்கிறோமோ அதை விடக்கூடாது, அதை செய்கிறோம். செய்வதற்கு அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எந்த விதமான அரசாங்கத்துடைய உதவியும் இல்லாமல், எந்த விதமான அரசாங்கத்துடைய பண்டும் இல்லாமல், எந்த விதமான அரசாங்கத்துடைய கொடுப்பனவும் இல்லாமல் உலமாக்கள், நிர்வாகிகள் சிரமப்படி நடத்துகின்றதுதான் இந்த மதரசாக்கள். எனவே இந்த அல்லாஹ்வுடைய கலாமுக்கும் நம்முடைய பணத்திலிருந்து ஒரு பகுதியை, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கினோம் என்றால், அவர்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு ஆயத்திலும், ஒவ்வொரு நுக்தாவிலும், ஒவ்வொரு எழுத்திலும் நம்முடைய கபருக்கும் நன்மை வரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே சிந்திப்போம். நான் ஆரம்பத்தில் பேசியது பொதுவாக குரான் எல்லோருக்கும் தேவை, எல்லோருக்கும் அவசியம், வயது கட்டுப்பாடு கிடையாது. இறுதியாக முடித்தது ஹாபில்மார்களை இனம் காண்போம், அவர்களை பயன்படுத்துவோம். மஸ்ஜிதுகளிலே கண்ணியமானவர்களே, பல்லுஹாவையும் அலந்தரையும் ஓதி ஓதி தராவி தொழுத காலத்தை விடுவோம், சோம்பேறித்தனத்தை விடுவோம். கால் வீங்க நபியவர்கள் சொல்வார்கள் என்று வாய்க்கூச பேசுகிறோம். அலந்தரை எங்கு ஓதப்படுகிறதோ அந்த பள்ளியில் தான் சப்புகள் அதிகம், வல்லுஹா எங்கு ஓதப்படுகிறதோ அங்குதான் தராவீக்கு கூட்டம் என்றால் அதுவே குரானுக்கு நாம் செய்கின்ற துரோகம். 30 ஜுது ஓதப்பட வேண்டும், ஒரு ஜுது குறைந்தது தராவிகள் ஓதப்பட வேண்டும். அது சக்திய பள்ளியாக இருக்கலாம், அது எங்கிருக்கின்ற பள்ளியாக இருக்கலாம், அது எவ்வளவு பிசையானவர்கள் இருக்கின்ற பள்ளியாக இருக்கலாம், ஒரு ஜுது குரான் தராவியில் ஓதப்படும் என்றால் ஓரளவு குரானுக்கு நான் கடமை செய்கிறேன். வல்லுஹாவும் குரான் தான், அலந்தரையும் குரான் தான். கால் வீங்க வெடிக்க தொழுத நபி ஒரு ராவ் முழுக்க ஒரே ஆயத்தை ஓதி ஓதி சுபகவரைக்கும் அழுத நபி. அந்த நபியை போன்ற ஒரு 2 ரக்காத் தொழுதிருக்கிறோமா? கால் வலிக்க 2 ரக்காத் தொழுதிருக்கிறோமா? கால் வீங்க தேவையில்லை, வெடிக்க தேவையில்லை, கால் வலிக்க வலிக்க ஒரு நாள் சொல்லுவேன் என்பதற்கு நம்முடைய நன்மையத்தில் பட்டோலையில் இடம் இருக்கிறதா சிந்திப்போம். இவர்களை பயன்படுத்துவோம். இவர்கள் இப்படி பயன்படுத்தப்பட்டால் பணத்துக்கல்ல துனியாவுக்கல்ல, அவர்களை கண்ணியப்படுத்துவோம், முசல்லாவில் நிறுத்துவோம், மெஹராபில் நிறுத்துவோம், அவர்களை ஓத வைப்போம். எல்லா மஸ்ஜிதுகளிலும் குர்ஆனை முழுமையாக ஓதப்படும் என்றால் ஹாஃபில் சுற்றித் திரிய வேலை வெட்டி இல்லாமல் அலைவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படாது. அந்த கெட்ட வாசலை நம்மால் மூட முடியும். குர்ஆனை கொண்டு மஸ்ஜிதை செழிப்பாக்க முடியும். அல்லாஹ்வுடைய கலாமை மதித்த கூட்டத்தில் நம்ம சேர முடியும். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்பொழுதுமே குர்ஆனோடு லயிக்கின்ற, குர்ஆனை நேசிக்கின்ற, குர்ஆனோடு தொடர்புடைய உள்ளமாக நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மாற்றுவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, கூற முஸ்லீம்கள் மோமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, சித்தனாக்களை விட்டு பாதுகாப்பாயாக, குழப்பங்களை விட்டு பாதுகாப்பாயாக, தாங்க முடியாத சோதனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. உன்னுடைய குர்ஆனுடைய அறிவை தருவாயாக, குர்ஆனின் நுட்பங்களை நமக்கு கற்றுத்தருவாயாக, குர்ஆனுடைய சமூகமான நம்மை மாற்றுவாயாக, குர்ஆனை கொண்டு நமக்கு பலக செய்வாயாக, குர்ஆனை கொண்டு நிம்மதியை தருவாயாக, குர்ஆனை கொண்டு ஷிபாவை தருவாயாக, குர்ஆனை கொண்டு நம்முடைய அனைத்து முசீபத்துகளையும் இல்லாமல் ஆக்குவாயாக. குர்ஆனுக்கு எந்த முறையில் நாம் கடமை செய்தால் உன்னுடைய திருப்தி கிடைக்கும் அல்லாஹ்வா, அந்த முறையில் கடமை செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
كم فيك سرورا وسلاما وطمئنا.